2023 ஆண்டு ஏப்ரல் மாத தென்றலிதழில் மருங்கர் எழுதியுள்ள சிறுகதை எது முக்கியம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மினசோட்டா காலை மணி 7 ஐபோன் அலாரம் சிணுங்கியது. சூரியன் இலக்கியாவின் பிரதான படுக்கை அறையில் இருந்து திரைச்சீலையின் ஓரத்தில் இருந்த இடைவெளி வழியே சற்று எட்டி பார்த்தான். இன்னைக்கு நம்மளை போல சூரியனும் லேட் போல என்று சிரித்து கொண்டே அருகில் இருந்த கணவன் மணிமாறனை பார்த்தாள். மோர்சிங் வாசித்து கொண்டு சாரி குரட்டை விட்டு கொண்டிருந்தான் அவன். மணி 7 உனக்கு போய் மணி என்று பேர் வச்ச உங்க அம்மாவை சொல்லணும் என்று கத்தினாள்.
ஐயோ இன்னும் அரை மணி நேரத்துல ஆபீஸ் கால் இருக்கு
என்று சொல்லிக்கொண்டு தலை தெறிக்க பாத்ரூமுக்குள் ஓடினான். இந்த இணையருக்கு 2 குழந்தைகள் பெரியவன் ரோஹித் நடுநிலை பள்ளியிலும் சின்னவன் ரேணு தொடக்க பள்ளியிலும் படிக்கிறார்கள். கொரோனா அரக்கன் உலகெங்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருந்த நேரம். அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் வீட்டிலிருந்து இயங்கியதால் இல்லத்தரசிகள் தமக்கு என்றும் இருந்த மதிய ஓய்வு நேரத்தை தொலைத்த நேரம். பக்கத்தில் இருந்த பசங்களின் அறைக்கு சென்று ஒரு குரல் கொடுத்துவிட்டு பாத்ரூமுக்கு சென்றாள். மணி 7:25. சிறிது நேரத்தில் வெளியே வந்த அவள் பையனின் அறை இன்னும் இருட்டாகவே இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். டி ரோஹித், 7:30 நீ அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும், இன்னும் தூங்குற என்று கத்தினாள். அவன் அலறி அடித்து கொண்டு ஐபேடில் லாகின் செய்தான். எப்படா பல் தேய்ப்ப என்றாள் குழப்பத்துடன்.
இருமா, முதல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு சில நிமிட இடைவெளி கிடைக்கும்
என்றான். தலையில் அடித்து கொள்ளாத குறையாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து ரேணுவின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் அம்மா உள்ளே வராதே, என் கிளாஸ் ஆரம்பிக்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போர்வைக்குள் ஒளிந்து கொண்டாள். அதற்கு மேலும் அங்கே இருக்க பிடிக்காமல் மாடியிலிருந்து கீழே சென்றாள். ஆபீஸ் ரூமிலிருந்து தலையில் ஹெட்செட்டுடன் மணிமாறன் எட்டி பார்த்து காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளீஸ் என்று கெஞ்சினான். தலையை ஆட்டி ஓகே சொன்னாள். பசங்களுக்கு பிரெட் சாக்லேட் மில்க், மணிமாறனுக்கு பிரெட் காஃபி என்று ஒவ்வொரு ரூமுக்கும் சென்று கொடுத்தாள். அப்பாடா என்று ஓட்ஸ் மற்றும் காஃபியுடன் டைனிங் டேபிளில் உட்காரும்போது மாடியிலிருந்து அலறல். அம்மா ஐபேட் சார்ஜர் எங்கே, நைட் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன் என்று ரேணுவின் குரல். திட்டிக் கொண்டே மாடிக்கு ஓடினாள். எல்லாம் சரி செய்து சில இந்தியா கால்களை முடித்து அப்பாடா என்று உட்கார்ந்த பொழுது மணி 9:45. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். மணி 10. ஐயோ இன்னும் 2 மணி நேரத்தில் சாப்பிட வந்துருவாங்க என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் ஓடினாள். பசங்களுக்கு பாஸ்தா, தங்களுக்கு சாம்பார் முட்டை பொரியல் என சமைத்து முடிக்க கிட்டத்தட்ட 12 மணி ஆனது. குழந்தைகள் இருவரும் வெவ்வேறு சமயத்தில் வந்து சாப்பிட்டனர். மணி கிடைத்ததை பிளேட்டில் போட்டுக்கொண்டு மீண்டும் கான்ஃபரன்ஸ் காலில் ஐக்கியமானான். அவள் சாப்பிட்டு முடிக்க 2 மணி ஆனது. டிவி கொஞ்சம் பார்க்கலாம் என்று ஆன் செய்தாள். உள்ளிலிருந்து சத்தம் அதிகமாயிருக்கு என்று மணியின் குரல். ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு ஐபோனில் பார்க்க வேண்டிய எல்லா சீரியல்களையும் பார்த்து முடித்தாள். கிட்டத்தட்ட 3:30 பையனும் 4 மணிக்கு பெண்ணும் வெளியே வந்து திங்க என்ன இருக்கு என கேட்டனர். பேண்ட்ரியில் இருக்கு, நீங்களே போய் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை பார்த்து கத்தினாள். டீ கேட்ட மணியை முறைத்த முறைப்பில் அவன் பயந்து அவனே போய் டீ போட்டுக்கொண்டான். இன்னும் அவன் அவனது தாலியை சாரி ஹெட்ஃபோனை கழட்டவில்லை. அவள் சோர்ந்து போய்விட்டாள். மற்ற வேலைகளை பார்க்க மாடிக்கு சென்றாள். கிட்டத்தட்ட 6:30 டிவி சத்தம். கீழே வந்தாள். மணியும் பையனும் திங்கள் இரவு ஃபுட்பால் பார்க்க ரெடியாக இருந்தார்கள். அவள் கையில் சிறிய நோட் புத்தகம். மணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் என்று ஏதோ சொல்ல வருவதற்குள் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் காலில் இருந்து இப்பதான் வெளியே வந்தேன், கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறம் பேசலாமா என்று சொல்லிவிட்டு ஃபுட்பாலில் மூழ்கினான். சற்று வருத்தத்துடன் மாடிக்கு சென்றாள். வெளிவேலை கொஞ்சம் இருந்தது. மணியிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை என்பதால் தானே கிளம்பி சென்றாள். வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது மணி 9. நல்ல வேளை அவன் பீட்சா வரவழைத்திருந்ததால் டின்னர் செய்யும் கொடுமையிலிருந்து தப்பினாள். சாப்பிட்டு முடிந்தவுடன் பசங்க வீடியோ கேம் யூடியூப் என மும்முரமாக இருந்தனர். மணி யாருடனோ பேசி கொண்டு இருந்தான். அவள் சமையலறையை சரி செய்து படுக்கைக்கு செல்லும் பொழுது மணி 11. சில காட்சி அமைப்புகள் மாறினாலும் மாநாடு படம் போல இந்த நிகழ்வுகள் அவர்கள் வீட்டில் தினமும் ரிப்பீட் ஆகும். கோவிடில் அதிகம் பாதிக்கப்படாதது யார் என்று பட்டிமன்றம் வைத்தால் அவள் முதலில் தன் பெயரையே சொல்லுவாள். அன்று வெள்ளிக்கிழமை மாலை கோவிட் சமயமானதால் குழந்தைகளுக்கு ஸ்லீப் ஓவர் கிடையாது. ஆன்லைன் கேமிங்கில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் மக்கள் வெள்ளிக்கிழமை இரவில் செய்ய நினைக்கும் ஒரு பொதுவான விஷயத்தை தான் இலக்கியா யோசித்தாள். வெளியில் இருந்து உணவு ஆர்டர் செய்து மணியுடன் புது தமிழ் படம் பார்க்கலாம் என யோசித்து அவனிடம் பேச போனாள். மணி, அமேசான் பிரைம்ல புது படம் வந்திருக்கு, இப்பதான் சைனீஸ் உணவு ஆர்டர் செய்தேன், தல படம் பார்க்கலாமா? ஆசையுடன் கேட்டாள். சாரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஸ் இருக்கு, கால் இன்னைக்கு நைட் முழுதும் போகும் என்றான் கொட்டாவி விட்டபடி. அவனது பதிலை கேட்டு இலக்கியா கொஞ்சம் கூட ஆச்சரியப்படவில்லை, எதிர்பார்த்ததுதான். கொஞ்ச நேரம் கழிந்தது, அவள் ஆர்டர் செய்த உணவு வந்தது. அவளது பார்சலை பிரித்த பொழுது வாட்ஸ்அப் செய்தி ஒன்று, அவளது கல்லூரி நண்பர்கள் வீடியோ கால் மூலம் சந்திக்கலாமா என்று கேட்டு அனுப்பியிருந்தார்கள். தனியாக படம் பார்க்க அவளுக்கு விருப்பமில்லை, உடனே சரி என்று பதில் அனுப்பினாள். சிறிது நேரத்தில் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். கோவிட் கால வாழ்க்கை, சினிமா, குழந்தைகள், கல்லூரி நாட்கள் என பல விஷயங்களை பேசினார்கள். மணி போனில் சார்ஜ் இல்லை என்று சார்ஜரை எடுக்க மாடிக்கு வந்தான். அப்போது இலக்கியா பக்கத்து ரூமில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் கையில் ஒரு நோட்டு புத்தகம், யாருக்கோ அதில் உள்ளதை படித்துக் கொண்டிருந்தாள். யாரோ பாராட்டினார்கள். என்ன என்று பார்க்க சற்று ஆவலுடன் அந்த ரூமிற்குள் செல்லும் பொழுது அவள் பணியிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. 2 minutes, I'll join the call என்று சொன்னபடியே கீழே ஓடினான். அவனது வேலை மும்முரத்தில் அவன் பார்த்த விஷயத்தை முற்றிலும் மறந்து விட்டான். சில வாரங்கள் ஓடின. இந்தியாவிலிருந்து ஒரு போன் கால். பதட்டத்துடன் மணி அவளை பார்த்து, அம்மாவுக்கு இன்னும் 2 வாரத்துல முழங்கால் மாற்ற அறுவை சிகிச்சை நாள் கொடுத்துட்டாங்க, இங்க வேலை தலைக்கு மேலே இருக்கு. நான் என்று அவன் ஏதோ சொல்ல வரும்பொழுது, நான் தான் தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டேனே, நான் போகிறேன், ஆனா பசங்களை நீ எப்படி சமாளிப்பேன், நீ ஓ வேலைக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியாதே என்று கவலையுடன் கேட்டாள். தேங்க்ஸ்பா, பசங்களை நான் பார்த்துக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயமா, அம்மாவுக்கு பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, ட்ரெஸ் செஞ்சு விடுறது, எல்லாம் நீ போனா தான் சரியாக இருக்கும் என்று சமாளித்தான். பல ஆண்களுக்கு தான் வேலை பார்க்கும் நிறுவனங்கள் தங்களால் தான் ஓடுவதாக ஒரு நினைப்பு, அம்மாவை கூட போய் பார்க்க முடியவில்லை. இலக்கியா இந்தியா போய் ஒரு வாரம் ஓடிவிட்டது. மணி எப்படியோ சமாளித்தான். பாதி வேளை வெளிச்சாப்பாடுதான். முதலில் சந்தோஷமாக இருந்த குழந்தைகளுக்கு ஒரு வாரத்தில் போர் அடித்து விட்டது, புகார் செய்ய ஆரம்பித்தனர். சமையலும் அலுவலக வேலையும் சமாளிக்க முடியாமல் திணறினான். அவளது அருமை அவனுக்கு கொஞ்சம் புரிந்தது. ஆனால் குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல இலக்கியாவிடம் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அவன் தலையில் தூக்கி வைத்து ஆடிய அலுவலகத்திலிருந்து ஒரு பேரிடி இறங்கியது. கோவிட் சூழ்நிலை காரணமாக அவன் பணி நீக்கம் செய்யப்பட்டான். முதலில் கால் பண்ணி பேசியது இலக்கியாவிடம்தான். விஷயத்தை சொன்னவுடன் மனதில் உள்ள வருத்தத்தை காட்டாமல் ஆறுதலாக பேசினாள். இலக்கியா, இவங்களுக்காக எத்தனை நாள் இரவு பகல் பார்க்காம வேலை செய்திருக்கேன், என்ன காரணம் என்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெவ்வேறு வயதினரையும் இனத்தவரையும் பணி நீக்கம் செய்த பட்டியலை காண்பிக்கிறாங்க, யாரும் அவங்க மேலே கேஸ் போடக்கூடாதான். திருட்டு பசங்க, என் வயசுக்காரங்க 10 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நன்றி கேட்டவங்க என்று புலம்பினான். உங்களை போன்ற உழைப்பாளியை புரிஞ்சுக்கிற பக்குவம் அவங்கக்கிட்ட இல்லை. உங்கள் திறமைக்கு நான் அங்கே வருவதற்கு முன் ஒரு வேலை கிடைச்சிடும் பாருங்க என்று மனம் ஆறுதல் அடையும்படி அவள் பேசினாள். அம்மா கிட்ட வீடியோ காலில் பேசுறீங்களா? போடு, அம்மா கிட்ட மனசு விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு, எத்தனை நாள் வேலை வேலைன்னு அம்மாவை புறக்கணிச்சிருக்கேன் என்று சொல்லி வருத்தப்பட்டான். ரொம்ப நேரம் அம்மாவிடம் பேசினான். அம்மா இலக்கியாவை பற்றி ஒரே பெருமையாக பேசினாள். சில நாட்கள் ஓடின. தனிமை அவனை கொன்றது. உயிரை கொடுத்து உழைத்த அலுவலகம் அவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் வெளியே தள்ளியதை அவனால் எளிதில் ஜீரணிக்க முடியவில்லை. மனதை வேறு பக்கம் திருப்ப நினைத்து ரோஹித் அறைக்கு சென்றான். என்னடா செய்யறே, டைம் இப்போ 10:30, படுக்கிற நேரம் ஆச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் ஹோம்ஒர்க் முடிச்சிடுவேன் என்று அவனை பார்க்காமல் ஐபேடை பார்த்தபடியே சொன்னான். அந்த அறையை விட்டு கிளம்பும் பொழுது பின்னிருந்து ஒரு குரல், அப்பா அம்மா இந்த மாச கடைசியில் வந்துடுவாங்கல்ல. அவளது குரலில் ஒரு ஏக்கம் தெரிந்தது. ஆமா, அதுதான் பிளான். உனக்கு ஏதாவது தேவையா? அம்மா இந்நேரம் எழுந்திருப்பா, பேசறியா? சும்மா தான் கேட்டேன் என்று சமாளித்தான். ஓகேடா, உன் வேலையை முடிச்சுட்டோ சீக்கிரம் படுக்கப்போ என்று சொல்லும் பொழுது சில நினைவுகள் அவன் மனதில் ஓடின. ரோஹித்துக்கு ஒரு சிறிய பழக்கம், அவன் படுக்க போவதற்கு முன் அவன் அம்மா அவனது அருகில் உட்கார்ந்து சில நிமிடங்கள் பேசுவாள். ஏதாவது பேசுவார்கள். அவள் ஸ்கூல் பற்றி அவனிடம் கேட்பாள். சில சமயங்களில் அது ஒரு சண்டையில் கூட முடியும். ஆனாலும் அவனுக்கு அம்மாவிடம் பேச வேண்டும். அவன் இலக்கியாவை மிஸ் செய்கிறான். ஆனால் அவனது வயது அதை சொல்ல வெட்கப்படுகிறது என்று நினைத்து கொண்டே மாடியிலிருந்து கீழே இறங்கும் பொழுது பக்கத்து ரூமிலிருந்து ரேணுவின் குரல், அப்பா நான் கேட்ட லிஸ்ட் அம்மா உன்கிட்ட அனுப்பிச்சாங்களா? ஏய், என்கிட்ட நேரடியா கேட்காம அந்த லிஸ்ட் இந்தியா போயிட்டு இங்க வரணுமா? சற்று எரிச்சலுடன் கேட்டான். ஒரு பதிலும் இல்லை. நாளைக்கு வாங்கி தரேன் என்றான். அதற்கும் பதில் இல்லை. இந்த காலத்து குழந்தைகள் கீழே சென்று டிவியை முடுக்கினான். தமிழ் சேனல் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று பாடியது. அந்த பாடலை இதற்கு முன் பலமுறை கேட்டுள்ளான். ஆனால் இன்றுதான் அந்த பாடலின் உண்மையான பொருள் அவனுக்கு புரிந்தது. சட்டென்று மனதில் ஒரு பாரம். அதற்கு மேலும் அங்கு இருக்க பிடிக்காமல் மாடிக்கு சென்றான். அவர்களது படுக்கை அறையின் ஓரத்தில் ஒரு சிறிய மேசை. அதன் அருகில் அமர்ந்துதான் சில நாட்களாக நோட்டு புத்தகத்தில் ஏதோ எழுதி கொண்டிருப்பாள். சில நாட்களாகத்தான் அந்த பழக்கம். அவனுக்கு தெரிந்தவரை அவளுக்கு டைரி எழுதும் பழக்கம் இல்லை. என்னவாக இருக்கும்? ஆர்வத்துடன் மேசையின் இழுப்பறையை திறந்தான். அதில் அந்த நோட்டு புத்தகம் திறந்து பார்த்தான். இயற்கை, மலர்கள், மனிதர்கள், தாய்மை, மனைவி, காதல் என்று பல தலைப்புகளில் கவிதைகள். அன்று இந்த கவிதைகளைத்தான் யாரிடமோ படித்து காண்பித்துக் கொண்டு இருந்தால் போலும் என்று நினைத்தான். கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு தேதியிட்டு பணியை பற்றிய கவிதை. அந்த கவிதையை வாசிக்க ஆரம்பித்தான். இயற்கை என்னும் வானம் கட்டிய சேலையாக மேகம், அவளுடைய ஆடை மடிப்புகளிலிருந்து அசைந்து இறங்கும் பனித்துளி. அது எவ்வாறு அமைதியாக, மென்மையாக, மெதுவாக மேகலாயிருக்கும் வீட்டின் பின்பக்கம் இறங்குகிறது என்பதை வர்ணித்திருந்தாள். தனது கவலையை அது எவ்வாறு கரைக்கிறது என்று அழகாக சொல்லியிருந்தாள். அற்புதமான கவிதை. இதை படித்து காண்பிக்கத்தான் அன்று தன் அருகில் வந்தாள் என்பது புரிந்தவுடன் தன்னையே நொந்து கொண்டான். அன்று அவளிடம் தான் முகம் கொடுத்து கூட பேசவில்லை என்பதை நினைத்து வருத்தப்பட்டான். உடனே அவளை கூப்பிட நினைத்தான். ஆனால் இதுவரை அவளை ஒரு பொருட்டாக மதிக்காததற்கு மன்னிப்பை நேரில்தான் கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அந்த கவிதைகளை பற்றியும் பேச வேண்டும். மறுநாள் மாலை சூப்பர் பவுல் நாள். பசங்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தான். விளையாட்டு ஒரு முக்கியமான சூழ்நிலையில் இருந்தது. அப்பொழுது இலக்கியாவிடமிருந்து ஒரு வாட்ஸ்அப் கால் வந்தது. பசங்க இருவரும் ஒரே குரலில், அப்பா அம்மா கிட்ட அப்புறம் பேசலாம் என்று கத்தினர். மணி உரத்த குரலில், பாவம் என்ன விஷயம் என்று தெரியல, பாட்டிய வச்சுக்கிட்டு அம்மா தனியா அங்க கஷ்டப்படுகிறாள். கேம் ரெக்கார்ட் மோட்ல தான் இருக்கு, கொஞ்சம் நிறுத்தி வை, கொஞ்ச நேரத்துல பேசி முடிச்சுடுறேன். உங்களால வெயிட் பண்ண முடியாதுன்னா நீங்க பாருங்க, நான் ஹைலைட்ஸ் பார்த்துக்கிறேன் என்றான். என்ன, நம்ம அப்பா தான் இப்படி பேசுறாரா என்று நம்ப முடியாமல் பசங்க இருவரும் விழித்தனர். போனை எடுத்து காதில் வைத்தபடி, சும்மா வெட்டியா தான் இருக்கேன், நாம பேசலாம் என்று சொல்லி கொண்டு மாடிக்கு சென்றான் மணி. அவனுக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் என்று புரிந்த நாள் அது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.